தேவனுடைய சமூகத்தில் மீண்டுமாய் நாம் பெற்றெடுக்கிற வாய்ப்புக்கு தேவனுக்கு நன்றிகளை தன்மையோடு ஏறெடுத்து நாம் கலந்து செல்கிறோம். இப்பொழுது நாம் பார்க்க போகிற பகுதி ராஜாக்களின் புஸ்தகம், ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தில் எலியா எலிசா இந்த இருவருக்கும் நடந்த ஒரு சம்பவம். அதை அந்த சம்பவத்தை நாம் தியானித்து அதனுடைய ஆழமான காரியங்கள் நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம்.
எலியாவை சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான்.
ஆமா, முதல் வசனம் நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. இந்த சம்பவம் எப்ப நடக்குது என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதாவது தேவன் எலியாவை சுழல் காற்றுல பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளுகிற போது, அதாவது இன்னும் கொஞ்ச நேரத்துல கொஞ்ச நாட்கள்ல தேவன் எலியாவை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறார். அந்த ஈவெண்ட், அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு சம்பவிக்கிறது கொஞ்சம் முன்னால நடந்த சில விஷயங்கள் பத்தி பேசுறாங்க. சோ அப்படி அங்க பேசும் பொழுது கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு அவங்களுடைய பிரயாணம் ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஒரு டெஸ்டினேஷன் இருக்கு, அவங்க போய் சேர வேண்டிய ஒரு இடம் இருக்கு. ஆனா அந்த இடத்துக்கு அவங்க எங்கிருந்து கிளம்புறாங்க, கில்கால்ல இருந்து அங்க கிளம்புறது நம்ம பார்க்கிறோம். இந்த பேர் கூட நினைவு வச்சுக்கிறது நல்லதுதான். இந்த பிரயாணம் கில்கால், கில்கால்ல இருந்து அவங்க கிளம்புறாங்க. வசன வாசிங் சிஸ்டர்.
எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள்.
அப்போ கில்கால்ல இருந்து கிளம்பும் போது எலியா சொல்றான் எலிசா கிட்ட, எலிசா நீங்க என் கூட வர வரலாமா வர வேண்டாம், வர வேண்டாம், ஏன்னா கர்த்தர் என்னை எங்க வரைக்கும் போக சொல்றார், பெத்தேல் மட்டும் எனக்கு என்னை போக சொல்லிருக்கிறார், நீங்க வர வேண்டாம், நீங்க இங்கேயே கில்காலேயே நீங்க இருந்துருங்க. சோ பிரயாணம் ஆரம்பிக்குது கில்கால்ல, எதை நோக்கி, பெத்தேல் நோக்கி. சோ அப்ப நீங்க கில்காலே இருந்துக்காங்க, என் கூட நீங்க வர வேண்டாம். எலிசாவை பார்த்து எலியா சொல்றார். ஆனா எலிசா என்ன சொல்றார், உடனே அவரு அதுக்கு சம்மதிக்கிறது இல்ல. அவர் என்ன சொல்றாரு, நான் உண்மை விடுகிறது இல்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனாங்க. எங்கிருந்து எங்க போறாங்க, கில்கால ஸ்டார்ட் பண்ணிட்டு பெத்தேல் போறாங்க, பெத்தேல் போயிடுறான். சரிங்களா, இப்ப பெத்தேல் வரும்பொழுது அங்க நடக்கிற சம்பவம் வாசிக்கலாம்.
அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக் கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான்.
இந்த மூன்றாவது வசனத்துல ஒரு எக்ஸ்ட்ரா விஷயம் நமக்கு அங்க தேவன் கொடுக்கிறார். என்னன்னா பாருங்க, அங்க பெத்தேலுக்கு போயிடறான். பெத்தேல்ல ஒரு வகுப்பார் வராங்க, ஒரு குரூப் வராங்க. அவங்களுக்கு பேர் என்ன, தீர்க்க தரிசிகளின் புத்திரர். சோ இவங்க வந்து எலிசா கிட்ட கேக்குறாங்க, எலிசா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என்ன விஷயம், இன்னைக்கு உங்களுடைய தலைமையா இருக்கிற எஜமான் யார், அவர் எலியாத தேவன் என்ன பண்ணுவார், எடுத்துக்கொள்ள போவார், தெரியுமா உங்களுக்கு விஷயம். அப்படி கேட்கும் பொழுது உடனே இவர் என்ன சொல்றாரு, எனக்கு தெரியும், சும்மா இருங்கள். அப்படின்னா அவங்க பேசுறது இவருக்கு பிடிக்கல. எதை பத்தி பேசுறாங்க, அவங்க அவங்க பேசுறது பிடிக்கிறது இல்ல, அவங்க என்ன பேசுறாங்க, எலியா எடுத்துக்கொள்ளப்பட போறத பத்தி பேசும் பொழுது எலிசாக்கு அது மனசு வருத்தமாயிடு, எனக்கு தெரியும், சும்மா இருங்க, ஒண்ணு பேசுவாரு. சோ அப்போ இந்த வசனத்துல என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, சோ இந்த எதிர்பார்ப்பு இவங்களுக்கு எங்கிருந்தே ஆரம்பிக்குது, அவங்க பிரயாணம் எங்க ஆரம்பிக்கிறாங்க, கில்காலேயே. எலியாவுக்கும் எலிசாவுக்கும் என்ன எதிர்பார்ப்பு இருக்குது, தேவன் எலியாவை எடுத்துக்கொள்வா, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. கில்கால ஸ்டார்ட் பண்றாங்க, அப்பயே தேவனே என்னையே எடுத்துக்கொள்வார், எலியா எதிர்பார்க்கிறார். எலிசா கூட தேவன் நம்ம எஜமான் எலியாவை எடுத்துக்கொள்வார் எதிர்பார்க்கிறார். அதே போல அந்த விஷயம் யாரு கூட அறிஞ்சிருக்கிறாங்க, தீர்க்க தரிசிகளின் புத்திரர் கூட அறிஞ்சிருக்கிறாங்க. பட் இந்த விஷயம் எப்பதான் சொல்லப்படுதுன்னா கில்லன் பெத்தேலுக்கு வரும் பொழுது அங்க சொல்லப்படுது. இப்ப மறுபடியும் வாசிங்க.
பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள்.
போதும் போதும். இங்க நாம பாக்குறோம், அதாவது பெத்தேல் வந்ததுக்கு அப்புறம் பெத்தேல்ல கூட எலியா எலிசா கிட்ட என்னதான் சொல்றார், எலிசா நீங்க என்னோட வர வேண்டாம், நீங்க இங்கேயே இருங்க. ஆனா மறுபடியும் எலிசா என்னதான் சொல்றார், இல்ல இல்ல நான் உங்க கூட தான் வருவேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கற மாதிரி இல்ல, கர்த்தருடைய என்ன சொல்றாரு, கர்த்தர் பேர்ல ஆணையா சொல்ற, நான் உங்க கூட தான் நான் வருவேன். சோ அப்போ பெத்தேல் இருந்து எங்க போகிறாங்க அவங்க, எரிகோவுக்கு அங்க போறது நாம பாக்குறோம். சோ அப்போ அங்கே கூட தீர்க்க தரிசிகளின் புத்திரர் வந்து எலிசாட்ட என்ன சொல்றாங்க, இன்னைக்கு உங்க எஜமான தேவன் எடுத்துக்கொள்வார் என்பது உங்களுக்கு தெரியுமா சொல்லும் பொழுது உடனே மறுபடியும் எலிசா கூட என்னதான் சொல்றாரு. சோ இது ஒரு ரெப்பிட்டேஷன். சோ இந்த சம்பவங்கள் ஒவ்வொரு இடத்துலயும் நடக்குது. என்னென்ன சம்பவங்கள் நம்ம கொஞ்சம் நினைவுபடுத்தணும், அதாவது அவங்க கில்கால்ல கிளம்புறாங்க, நெக்ஸ்ட் பெத்தேல் வராங்க, நெக்ஸ்ட் எரிகோர் வராங்க. சரிங்களா சார், இது படிச்சு முடிப்போம் அந்த ஆர்டர். நீங்க நெக்ஸ்ட் வாசிங் சிஸ்டர்.
நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள்.
போதும் போதும். சோ அப்போ அங்க எரிகோவுக்கு வந்தும் கூட அங்க என்ன சொல்றார், நீ இங்கேயே இருந்துருங்க, எங்க கூட வர வேண்டாம். அவர் என்ன சொல்றார், இல்ல நான் கண்டிப்பா உங்க கூட தான் வருவேன். எலியா ஏன் அப்படி சொல்றாரு, தேவன் என்ன எது வரைக்கும் போக சொல்றாரு, யோர்தான் வரைக்கும் நான் போக சொல்றாருப்பா, நீ நான் போறேன், நீ இங்கே நீ வர வேண்டாம். ஆனா அவர் உடனே அங்க இல்ல. சோ இப்ப எரிகோவுல எங்க வந்துட்டாங்க அவங்க, யோர்தான் தமிழா, சரி யோர்தான் இல்லைங்களா, சோ யோர்தான் வந்துடுறான். சோ அப்போ இந்த நான்கு இடத்துலயுமே சகோதர சகோதரிகளே சில விஷயங்கள் தொடர்ந்து நடக்கிறது தான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சோ இந்த நான்கு இடத்துலயுமே எலியாவும் எலிசாவும் தீர்க்க தரிசிகளின் புத்திரரும் என்னதான் எதிர்பார்க்கிறாங்க, தேவன் எலியாவை எடுத்துக்கொள்வார். சோ ரொம்ப பிரதானமான விஷயம் என்னன்னா, இங்க நம்ம கவனிக்க வேண்டியது, நான்கு இடத்துலயுமே எலியா சுழல் காற்றுல எடுத்துக்கொள்ளப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு எலியாவுக்கும் இருந்துச்சு எலிசாவுக்கும் இருந்துச்சு. ஆனா என்ன ஆச்சரியம், நாலு இடத்துலயுமே அவங்க எதிர்பார்ப்பு நடக்கல, நிறைவேறல. அந்த பாயிண்ட் நம்ம அங்க கவனிக்கணும். ஆனா எதிர்பார்ப்பு இருந்துச்சு, எலியாவுக்கும் இருந்துச்சு எலிசாவுக்கும் இருந்துச்சு. அது மாத்திரம் இல்ல, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எலியாவை யார்தான் அனுப்புறார், யார்தான் அனுப்புறார், எலியாவே போறாரா இல்ல வேற யாராவது சொல்லி போறாரா? பாருங்க, கர்த்தர் என்னை அனுப்புறார், கர்த்தர் என்னை அனுப்புறார். அப்ப யார்தான் இன்ஸ்பயர் பண்றது, எலியா நீங்க கில்கால இருக்கிறீங்க, நீங்க வந்துட்டு எங்க போங்க, பெத்தேல் போங்க. அப்போ ஓ, தேவன் என்ன எங்க எடுத்துக்கொள்வார், பெத்தேல்ல எடுத்துக்கொள்வார். சோ பெத்தேல் போய் நிக்கிறான், ஆனா யாருமே எடுத்துக்கொள்ளப்படுறதில்ல. மறுபடியும் தேவன் வர, எலியா எங்க இருக்கிறா, பெத்தேல் யாருக்கிறீங்க, எங்க போங்க நீங்க, ஜெரிகோ வரைக்கும் போங்க. அப்போ ஓ, ஜெரிகோல தேவன் கண்டிப்பா எடுத்துருவார். சோ ஜெரிகோக்கு போறாங்க, அங்கேயும் தேவன் என்ன பண்ணல, அவர் எடுக்கல. இப்ப ஜெரிகோல சொல்றாரு, எலியா நீங்க எங்க போங்க, மறுபடியும் ஜோர்தான் போங்க. அப்போ சரி, ஜோர்தான்ல தேவன் எடுத்துக்கொள்வார். சோ ஜோர்தான் போறாங்க, ஜோர்தான்லயும் கூட தேவன் அவரை அங்க எடுத்துக்கிறது இல்ல. சோ அப்போ ஒவ்வொரு முறையும் எலியா தேவன் தன்னை எடுத்துக்கொள்வார் என்று எதிர்பார்க்கிறார், எலிசா கூட அதே தான் எதிர்பார்க்கிறார். ஆனா ஒவ்வொரு முறையும் அவங்க எதிர்பார்ப்பு அங்க நிறைவேறுவதில்லை. அதே சமயத்துல ஒவ்வொரு இடத்துல இருக்கும் பொழுது எலியா எலிசா பார்த்து என்ன சொல்றார், நீ என் கூட வர வேண்டாம், நான் அங்க போக சொல்றார் தேவன், நான் போய் நீ இங்கேயே இரு. சோ ஒவ்வொரு முறையும் எலியா எலிசா பார்த்து இப்படி சொல்றார், ஒவ்வொரு முறையும் எலிசா என்ன சொல்ற, இல்ல இல்ல கர்த்தருடைய பேர் மேல ஆணையிட்டு சொல்றேன், நான் உங்க கூடயே தான் வருவேன். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா, சரிங்களா? இப்ப நெக்ஸ்ட் வாசிங்.
தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாய் பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக் கொள்ளப்படுகையில் என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான்.
இதுவரைக்கு இன்னைக்கு நாம பார்க்கலாம், அதுக்கு மேலேயும் பார்க்கணும் சகோதர சகோதரிகள். என்ன நமக்கு இன்றைக்கு இதுவரைக்கு நமக்கு போதும். யோர்தான் வந்துட்டாங்க, இந்த கரையில நிக்கிறாங்க. யோர்தான் சொல்லும் போது யோர்தான் நதி இருக்கு. சோ அந்த நதிக்கு இக்கரையில எலியாவும் எலிசாவும் நிக்கிறாங்க. சோ இவங்க ரெண்டு பேர் நிக்கிறத யார் பாக்குறாங்க பார்க்கலாம். தீர்க்கதரிசிகளின் புத்திரர்ல ஒரு 50 பேர் என்ன பண்றாங்க இவங்க ரெண்டு பேரும். ஏன்னா இவர் தீர்க்கதரிசிகளின் புத்திரரும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, எலியாவ தேவன் எடுத்துக்கொள்வாத்த எதிர்பார்த்தாங்க, நடக்கல. ஆனா இப்ப ரெண்டு பேர் யோர்தான் கரையில வந்து நிக்கிறாங்க. சரி, என்ன நடக்குது பாக்கலாம். பாக்குறாங்க, பாத்துட்டு இருக்கும் போது அப்போ எலியா ஒரு விஷயம் பண்றாரு. அவர் தன்னுடைய சால்வை எடுத்து முறுக்கி யோர்தான் தண்ணிய அடிக்கிறார். யோர்தான் நதி ரெண்டாக பிழந்து நிக்குது. ரெண்டு பேரும் தங்கள் பாதங்கள் தரையில படும்படி அந்த யோர்தானை கடந்து அக்கறை பட்டுடுறாங்க. சோ அக்கறை பட்டுட்டு போறாங்க. ஏதோ பாருங்க, இப்ப கர்த்தர் இங்க போ அங்க போன்னு சொல்லல. சோ தேவன் இதுவரைக்கும் தான் சொல்லியிருந்தார் பாக்குறோம், கரெக்ட். யோர்தான் வரைக்கும் தேவனுடைய கைடன்ஸ் இருந்துச்சு. கில்கால ஸ்டார்ட் பண்ணாங்க, பெத்தேல் போ, எரிகோ போ, யோர்தான் போங்க. யோர்தானுக்கு அப்புறம் தேவன் ரொம்ப சைலண்ட். எங்க போறோங்கிறத யாருக்கு தெரியாது? எலியாவுக்கும் தெரியாது, எலிசாவுக்கும் தெரியாது. ஆனா யோர்தான் கிராஸ் பண்ணிட்டாங்க. கிராஸ் பண்ணிட்டு நடந்து போயிட்டு இருக்கும் போது எலியா சொல்றார், நான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு ஏதாவது கேட்க விரும்புறியான்னு கேட்டா, அப்போ எலிசா வந்து அங்க ரொம்ப தாழ்மையா அவர் கேட்கிறார், உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார். அதுக்கு எலியா சொல்றார், ரொம்ப அரிதான காரியத்தை நீங்க கேட்டுட்டீங்க, ஆனாலும் உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் என்ன சொல்றார், கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றார். சரி, என்னிடத்துல இருக்கிற மாதிரி இரண்டு மடங்காவி நீங்க கேக்குறீங்க, ரொம்ப கஷ்டமான காரியம் தான், ஆனாலும் கிடைக்கும் உங்களுக்கு. எப்படி? நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீங்க என்ன என்ன பண்ணணும், என்னை பார்க்கணும். நான் எடுத்துக்கொள்ளப்படுற விதத்தை நீங்க பாக்கணும். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டிப்பான ஆவி அங்க கிடைக்கும் சொல்லிட்டு, அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இருக்குது, அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனார். சோ அப்போ இந்த சம்பவம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் சகோதர சகோதரிகளே. இது எதுக்கு நிழல்? கண்டிப்பா இது ஒரு நிழல், இது ஒரு நிழல் பழைய ஏற்பாட்டில் வருது. இஸ்ரேலின் தீர்க்கதரிசிகள ரொம்ப முக்கியமான தீர்க்கதரிசி எலியா, அவருக்கு பின்பு எலிசா கூட ரொம்ப முக்கியமான வேலைகள் செய்துட்டார். சோ அந்த ரெண்டு பேர் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பா ஒரு நிழல். அது மாத்திரமில்ல, பழைய ஏற்பாட்டில் எலியா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் காரணம் சப்ஜெக்ட் எடுத்துக்கார் பிரதர், எலியா ஏன் ரொம்ப முக்கியம் நமக்கு? அவர் யாருக்கு நிழல்? பாயிண்ட்ஸ் இனிமேல் எதுவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. சரிங்க, எலியா யாருக்கு நிழல்? சபைக்கு நிழல், சபைக்கு நிழல் ரொம்ப முக்கியம், ஒரு சபைக்கு நிழல். சோ அப்போ எலியா வாழ்க்கையில் சில சம்பவங்கள்னா கண்டிப்பா அது எதுக்கு ஒரு நிழலா இருக்கும்? சபையினுடைய வாழ்க்கையில நடக்க போற சம்பவங்களுக்கு அது ஒரு நிழல். சோ அப்ப எலியாவுக்கு நேர்ந்த விஷயங்கள் கண்டிப்பா அவர் நிழலாக யாரையுடைய வாழ்க்கையை தான் குறிப்பிடுறார்? நம்முடைய வாழ்க்கை. இப்ப அந்த வார்த்தையில நம்மை நாம் சேர்த்துக்கணும், நம்முடைய வாழ்க்கை. இப்ப நாம கண்டிப்பா அந்த காரியங்களை குறித்து ஆராய்ந்து பார்க்கறது ரொம்ப முக்கியம். சோ அப்ப இங்க எலியா விஷயத்து நடக்குது. இங்க என்னன்னா, இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எலியா எலியாவை தேவன் எடுத்துக்கொள்ள போகிறார். இந்த விஷயம் தான் ஹைலைட் ஆன விஷயம். சோ எலியா சுழல் காற்றுல எடுத்துக்கொள்ளப்படுறது எதுக்கு நிழல்? எலியா யாருக்கு நிழல்? அப்போ எலியா எடுத்துக்கொள்ளப்படுறது எதுக்கு நிழல் பாத்தீங்களா, எவ்வளவு பியூட்டி பாருங்க. சோ இங்க ஒரு எதிர்பார்ப்பு வருது, ஒரு முக்கியமான விஷயம் குறிச்சு. அந்த காரியம் என்னன்னா, எலியா சுழல் காற்றுல எடுத்துக்கொள்ளப்படுற காரியம். அதாவது பாருங்க, இந்த சம்பவம் நம்ம ஆழமா பார்த்தனா இதுல என்ன இருக்குதுன்னா, சபை மகிமை அடைகிற விஷயத்தை குறிச்சு ஒரு நிழல் இங்க அங்க சொல்லப்பட்டுடுது. ரொம்ப முக்கியமா இல்லைங்களா? முக்கியமா இல்லையா? சபை மகிமை அடையிறது, சபை எடுத்துக்கொள்ளப்படுறது, ஒரு கியூரியாசிட்டி இல்லையா மனசுல? அந்த டேட்டுக்கு தான் ஜீவித்துட்டு இருக்கிறோம். அது எவ்வளவு சீக்கிரம் வரும்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? எல்லாத்துக்கும் முடியும் வந்துச்சு. 2000 வருஷம் சபை எதிர்பார்த்த அந்த ஒரு விஷயம், அந்த இந்த மகிமை அடைகிற விஷயம் இங்க இருக்குது. கண்டிப்பா இது நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆனா பதில் எல்லாம் நீங்க தான் சொல்வீங்க இன்னைக்கு. ஏன்னா அது ஒரு ஒரு நிழல் சொல்லிட்டோம்னா நீங்க அப்படியே தொடர்ந்து பிரிச்சுட்டு வந்துடலாம். சோ அப்போ எலியா யாருக்கு நிழல்? சபை. இப்ப பாருங்க, எலியா கூடயே கடைசி வரைக்கும் இருக்கிறார் யார்? அவர். இவர் யாருக்கு நிழல்? ரொம்ப கரெக்ட், திரள் கூடத்துக்கு அவர் நிழல். சரிங்களா? சோ இப்போ எலியாவும் எலிசாவும் ஒரு எதிர்பார்ப்போட கில்கால்ல பிரயாணம் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த எதிர்பார்ப்பு எலியா எடுத்து கொள்ளப்படுறது பற்றினா எதிர்பார்ப்பு. சோ இது எதுக்கு நிழலா இருக்குன்னா, சபை சபையோடு கூட கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய திரள் கூட்டத்தினர் எதை எதிர்பார்க்கிறாங்க? சபை மகிமை அடையறத பத்தி, அந்த மகிமை அடையறத எதிர்பார்க்கறது ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகும். புரியுதுங்களா? ஸ்டார்ட் பண்ணி எத்தனை பாயிண்ட்க்கு போறாங்க? கில்கால் நினைச்சாங்க எலியா எடுத்துக்கொள்ளுவார், அப்புறம் பெத்தேல் நினைச்சாங்க, ஜெரிகோல நினைச்சாங்க, ஜோர்தான்ல நினைச்சாங்க. நாலு இடத்துல உறுதியா நம்பினாங்க எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டுடுவார். அப்ப இது எதுக்கு ரொம்ப அருமையான நிழல்னா, அதே போல சுவிசேஷ யுகத்திலையும் ஒரு நாலு முக்கியமான இடத்துல சபை எடுத்துக்கொள்ளப்பட்டுடுவாங்க என்ற எதிர்பார்ப்பு யார் யாருக்கு இருந்துச்சு? சபைக்கும் திரள் கூடத்துக்கும் இருந்துச்சு. அப்போ இந்த நான்கு இடங்கள் என்ன இடங்கள்? உண்மையிலேயே அந்த இடங்கள் என்ன நிறைவேறிடுக்கணும்? சபையும் சரி திரள் கூட்டமும் சரி சபை மகிமை அடைஞ்சிடும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்கணும் கண்டிப்பா. ஏன்னா அந்த விஷயத்துக்கு தான் எது நிழலா இருக்கு, இந்த பாகம் அங்க நிழலா இருக்கு. விஷயம் ரொம்ப சிம்பிள் தான். இன்னைக்கு நம்ம பார்க்கிற இந்த அரை மணி நேர விஷயம் தான், பட் ஆழமான விஷயம் இது. தேவனுடைய திட்டத்துல சபை மகிமை அடைகிற விஷயத்தை குறிச்ச ஆழமான காரியம். சோ அப்போ நமக்கு இது நாம இப்போ ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த நாலு இடம், கில்கால், பெத்தேல், ஜெரிகோ, ஜோர்தான், நான்கு இடத்துலயும் எலியா எடுத்துக்கொள்ளப்படுறத பற்றின எதிர்பார்ப்பு இருந்தது. எதுக்கு அடையாளம்? சபை வந்து எடுத்துக்கொள்ளப்படுவதை பற்றி எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா சரி, அப்படி இருந்த அந்த நான்கு இடங்கள் எதுக்கு அடையாளமாக அங்க இருக்கும்? இதுதான் நம்ம அங்க செக் பண்ணோம். ஆனா இந்த நான்கு இடங்கள் நிழல்ல வந்து அவைகள் வந்து இடங்கள், லொகேஷன்ஸ். லொகேஷன்ஸ் அப்படின்னா கில்கால் ஒரு லொகேஷன், பெத்தேல் ஒரு லொகேஷன், ஜெரிகோ லொகேஷன், ஜோர்தான் லொகேஷன். ஆனா ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேலுக்கு, ஆவிக்குறி இஸ்ரேலர்களுக்கு, சபைக்கு பார்க்கும் பொழுது அது இடம் இல்ல. இந்த நான்கும் நாலு முக்கியமான டேட்ஸ் குறியது, நான்கு முக்கியமான வருடங்கள். அந்த நான்கு முக்கியமான வருடங்கள்ல சபையும் சரி, பூமியில வாழ்ந்துட்டு இருந்த சபையும் சரி, திரள் கூட்டமும் சரி, அதாவது தேவன் சபைய எடுத்துக்கொள்வார் என்று எதிர்பார்ப்பு அவர்கள் மத்தியில ரொம்ப பெரிய அளவுல காணப்பட்டுச்சு. இப்ப நம்ம சில கடந்த நாட்களின் கிளாசஸ்ல குரோனாலஜி நிறைய பார்த்தோம் நம்ம. அதுல சில முக்கியமான டேட்ஸ் எல்லாம் நமக்கு அங்க இருக்குது. சோ அந்த முக்கியமான டேட்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு கிளியரா சொல்லிடலாம் இந்த நான்கு அந்த முக்கியமான இடங்கள் எதுக்கு அடையாளமா இருக்குது. சோ இப்போ அவங்க எங்க ஸ்டார்ட் பண்றாங்க? எலிகாலத்தான் முதல் முதல்ல எலியா எதிர்பார்க்கிறார், முதல் முதல்ல எலிசா எதிர்பார்க்கிறார், எலியாத தேவன் எடுத்துக்கொள்வார். அப்ப கில்கால் எது கடையாளம்னா, முதல் முதல்ல பூமியில் இருக்கிற சபையையும் சபையை தேவன் எடுத்துக்கொள்வார் என்று சபையை எதிர்பார்த்த ஒரு வருடம் இந்த முதல் வருடம். சோ இங்கதான் அதை எதிர்பார்த்த இங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா கில்காலுக்கு ஹீப்ரோ லாங்குவேஜ்ல ஒரு அர்த்தம் இருக்கு, சைக்கிள். சைக்கிள் கில்கால் அப்படின்னா என்னன்னா, சைக்கிள்னா என்ன சொல்லலாம், ஒரு கரெக்ட், ஒரு சுழற்சி, ஒரு சுழற்சி. அப்ப ஒரு சுழற்சினா என்னன்னா, சுழற்சினா என்ன புரிஞ்சுக்கலாம், நம்ம ஏதோ ஒரு சைக்கிள் ஆரம்பிக்குது, ஏதோ ஒண்ணு ஆரம்பிக்குது, அதுதான் கில்கால். ஒரு ஒரு சைக்கிள் ஆரம்பிக்குது. என்ன சைக்கிள்னா, சபை எடுத்துக்கொள்ளப்படுவதை பற்றின எதிர்பார்ப்பு முதல் முதல்ல பூமியில சபை மத்தியில ஆரம்பிச்சிச்சு. இது எந்த வருஷம் ஆரம்பிச்சது அப்படின்னா, நம்ம என்ன வருஷம் சொல்லலாம், கண்டிப்பா எந்த வருஷமா இருக்கணும், முதல் வருஷம் சபை மகிமை அடைஞ்சிடலாம் என்ற எதிர்பார்ப்பு சபைக்கு இருந்திருக்குது அப்படின்னா, அது எந்த வருஷமா இருக்கலாம், நிறைய டே பார்த்தமே நம்ம பதில் சொன்னீங்கன்னா அப்புறம் பதில் சொல்லலாம். என்ன வருஷம், 1849. இது நம்ம பார்க்காத டேட், நீங்க தான் புதுசா காமிக்கிறீங்க. 46 வேணா நம்ம பார்க்க, அது இல்ல வேற வருஷம். சரி, செகண்ட் க்வெஸ்சன் பதில் சொல்ல வேண்டாம், நீங்க முதல் க்வெஸ்சனுக்கே பதில் சொல்லுங்க. 1874 முதல் வருஷம் பூமியில் இருந்த சபை தாங்கள் மகிமை அடைஞ்சிடுவோம் என்று எதிர்பார்த்த வருஷம். 1874 அப்போ வாழ்ந்துட்டு இருந்த சபையும் திரள் கூட்டத்தினரும் கண்டிப்பா எதிர்பார்த்தாங்க, அந்த வருஷம் சபை மகிமை அடைஞ்சிடும். ஏன் அப்படி நினைச்சாங்க, இப்ப நீங்க காரணம் சொல்லலாம், கஸ் பண்ணலாம். ஏன்னா 1874 என்ன வருஷம் பார்க்கிறோம், கர்த்தர் இயேசுனுடைய இரண்டாம் வருகை பாருங்க. அப்போ பல நமக்கு வசனத்துல வாசிக்கிறோம், அவரு 1 Thessalonians 4 வாசிக்கிறோம், 16-17 எல்லாம் இல்லீங்களா, அவர் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும்
மரித்தவர்கள்
என்ன முதலாவது எழுந்திருப்பார்கள்,
பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்.
பாருங்க, அப்போ கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகையில வருவார், அப்போ மரிச்ச பரிசுத்தவான்கள் உயிர் தெழுவாங்க, உயிரோடு இருக்கிறவங்களும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களுமே எடுக்கப்படுவாங்க அப்படிங்கும் பொழுது, அப்போ என்ன எதிர்பார்ப்பு இந்த இந்த சமயத்துல இங்க இருந்துச்சுன்னா, சபைக்கு மத்தியில கர்த்தர் இயேசு வந்த வருஷமா இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த வருஷம் சபை என்ன ஆயிடலாம், மகிமை. ஏன்னா இன்னைக்கு நமக்கு இருக்க கிளியர் நாலேஜ் எங்க ஸ்டார்ட் இங்கதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு நம்ம எல்லாமும் வெளியாக்கப்பட்ட காலத்துல நம்ம அங்க இருக்கிறோம். ஆனா இந்த வருஷத்தை முதல் முதல்ல பார்க்கும் போது அவங்களுக்கு என்ன சந்தோஷமா இருக்கும், கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகையில வந்திருக்கிறது உண்மையினா கண்டிப்பா சபை கூட என்ன ஆகலாம், மகிமை அடைஞ்சிடலாம். அந்த எதிர்பார்ப்பு அங்க இருந்துச்சு. எப்படி நம்ம இங்க கில்கால்ல எலியாவுக்கும் இருந்துச்சு, எலிசாவுக்கும் இருந்துச்சு, தேவன் என்னைய சுழல் காட்டுல என்ன பண்ணிடுவார், எடுத்துக்கொள்வார். ஆனா ஒரு பேச்சும் இல்ல, தேவன் கில்கால ஸ்டார்ட் பண்ணத்தான் சொல்லிட்டார், கில்கால்ல என்ன ஒண்ணுமே பேசல, ரொம்ப நேரம் காத்திருந்தாங்க. கடைசியில் என்ன வார்த்தை தான் வந்துச்சு, எலியா நீ எது வரைக்கும் போ, பெத்தேல் வரைக்கும் போ, கில்கால்ல ஒண்ணும் நடக்காது. அப்போ இப்போ இந்த வருஷம் எதிர்பார்த்தாங்க பரிசுத்தவான்கள் எல்லாம் சபை மகிமை அடைஞ்சிருமோ என்று. ஆனா நம்ம பார்க்கிற யாருமே அந்த சபை மகிமை அடையறத பார்க்கல. சோ இப்போ அந்த எதிர்பார்ப்பு இன்னொரு இடத்துக்கு மாறுச்சு. என்ன இடம் பார்க்கிறோம், இங்க இங்க பெத்தேல். பெத்தேல் எந்த எதுக்கு அடையாளமா இருக்குன்னா பாருங்க, 74 அப்புறம் இதுக்கு மேல நீங்க தான் பதில் சொல்லணும், கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. 74 அப்புறம் எந்த வருஷம் முக்கியமான வருஷம், நான் வந்து விளையாட்டு கேட்கல, சீரியஸா கேக்குறேன். ஏன்னா குரோனாலஜி எல்லாம் பாத்துருக்கோம், மைண்ட்ல இருக்கணும், கண்டிப்பா பரிசுத்தாவி நமக்குள்ள கிரியேட் செய்யும். கொஞ்சம் சிந்திச்சீங்கன்னா, இப்போ 74 அப்புறம் ஒரு முக்கியமான டேட், அந்த டேட்ல சபை அப்ப கூட நினைச்சாங்க ஒரு வேலை இப்ப என்ன ஆயிடும், சபை எல்லாம் மகிமை அடைஞ்சிருவோம் எதிர்பார்த்தாங்க. என்ன டேட் அதுக்கு முன்னாடி, இல்ல இல்ல 56 முன்னாடி, பின்னாடி இல்ல. இப்ப பாருங்க, இது கில்கால்னா பெத்தேல் இதுக்கு அப்புறம் தான் வருது இல்லைங்களா. 1874 பின்னால என்ன முக்கியமான டேட் மறந்துட்டீங்களா, கரெக்ட், 1878 என்ன வருஷம் பாருங்க, என்ன வருஷம் அது, முதலாம் உயிர்த்தெழுதல் ஆரம்பிச்சிட்ட காலம். இவ்வளவு முக்கியமான டேட் பாருங்க. நம்ம கான்பிடண்டா பிலீவ் பண்றோம், நம்புறோம் உறுதியா. சபையினுடைய முதலாம் உயர்த்தல் எப்ப ஆரம்பிச்சிருச்சு? 1878 வருஷம். பாருங்க, இது உயிர்த்தெழுதலின் வருஷமா இருக்கும் பொழுது கண்டிப்பா எல்லா பரிசுத்தவான்கள் எதிர்பார்த்தாங்க. சபை என்ன பண்ணிடும் இந்த டேட்ல? மகிமை அடைந்துடும். எதிர்பார்த்தாங்க. இல்லை, இப்ப கர்த்தர் என்ன சொல்லிட்டார்? எலியா எது வரைக்கும் போங்க? நீங்க எரிகோவுக்கு போங்க. அதாவது பெட்டேல ஒன்னும் நடக்க போதில்ல. 1878 சபை அங்க மகிமை அடையல. சோ இப்போ 78 அப்புறம் ஒரு டேட் என்ன நம்ம பார்க்கிறோம். உங்களுக்கு அந்த வருஷங்கள் மனசுல இருந்து போயிடுக்கு, அதனால தான் வர மாட்டேங்குது. இல்லாட்டி கரெக்டா சொல்லிடுவீங்க நீங்க. ஆனா இதெல்லாம் நம்ம பார்த்த வருஷம் தான் இல்லைங்களா? இப்போ அப்போ தேவனுடைய டிவைன் பிளான் எப்படி நமக்கு அந்த அந்த குரோனாலஜிக்கல் புல்ல ஃபுல் இருக்குது, அப்படியே நிரம்பி இருக்குது. அதனால தான் நம்ம இந்த குரோனாலஜி எடுக்கும்போது சொன்னோம், என்ன தானாலும் இந்த வருஷங்கள் மனசுல வச்சிடுங்க. ஏன்னா இனிமேல் இது வரைக்கும் நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் சரி, இனிமேல் நிறைவேற போகிற தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் சரி, இந்த டேட்ஸ்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கும். இந்த டேட்ஸ் வச்சுதான் தேவன் எல்லாம் பண்றாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. இங்க 4 வருஷங்கள் தேவன் கிளியரா கொடுக்கிறார். இந்தந்த வருஷங்கள சபை மகிமை அடைவது பற்றின எதிர்பார்ப்புல இருப்பாங்க, ஆனா நடக்காது. ஏன்னா இன்னைக்கு நாம் எங்க இருக்கிறோம் புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அந்த சுழல் காற்றுல எலியா எடுத்துக் கொள்ளப்படுறது எப்போ? எலியா கண்டுக்காம இருந்தாரா? தேவன் சொல்லிருக்கிறார். அது எப்ப யார் சுழல் காற்று வரும்? எப்படி இருந்திருக்கும் கில்கால இருந்தவருக்கு? எப்படி இருந்திருக்கும் மனசு? எடுத்துருவாரு, இப்ப எடுப்பாரு, அடுத்த செகண்ட் எடுப்பாரு, இப்ப எடுத்துருவாரு. இதே வந்துட்டு எங்கிருந்து வராரு? கில்கால இருந்தாரு, பெத்தேல் வந்தாரு, ஜெரிகோ. சோ அப்போ பெத்தேலுக்கு அப்புறம் எரிகோவுக்கு போனார். எரிகோ எதுக்கு அவருக்கு அடையாளமா இருக்கணும்? 1881 வருஷம். இதனுடைய முக்கியத்துவம் என்ன பாக்குறோம்? ஏன்னா நம்ம சொன்னோம் கிளாஸஸ்ல, அதாவது இந்த சுவிசேஷ யுக அழைப்பு அழைப்பு முடிவுக்கு வந்தது இல்லைங்களா? வாய்ப்பு இல்ல அழைப்பு. ஏன்னா வாய்ப்பு இன்னுமே நமக்கு இருக்குது, பட் அந்த அந்த காலிங் அந்த அழைப்பு முடிவுக்கு வந்துச்சு. எதுக்கு இது இணை? இப்ப நான் உங்களுக்கு சொன்னா கொஞ்சம் நினைவு போதும் நினைக்கிறேன். பரவாயில்ல, ரெஃப்ரெஷ் பண்ணலாம். நாம இது மூணுமே இணையான யுகங்கள் எடுத்தோமா இல்லைங்களா? இதுக்கு இணையான யுகம் என்ன? இணையான யுகத்துல யூத யுகத்துல இதுக்கு இணையான டேட் என்ன? கிபி 29 மேசியா வந்தா வருஷம். இதுக்கு இணையான டேட் என்ன? 33 கர்த்தர் இயேசு உயிர்த்தெழுந்த வருஷம். இதுக்கு இணையான டேட் என்ன? 36 வரைக்கும் யூதர்களுக்கு மாத்திரம் வாய்ப்பு இருந்துச்சு இல்லைங்களா? அப்ப 36 யூதர்களுக்கு வாய்ப்பு முடிஞ்சிச்சு. அதே போல 1881 சுவிசேஷ யுகத்தின் அழைப்பு அங்க முடிவுக்கு வந்துச்சான வாய்ப்பு இருக்குது. கதவு இன்னும் மூடல. அந்த பாயிண்ட் நம்ம கிளியர் பண்ணோம் உங்களுக்கு, அதை நீங்க குழம்பிட வேண்டாம். சோ அந்த அழைப்பு அந்த இணையான யுகத்தின் படி முடிவுக்கு வந்துச்சு. பாருங்க, அப்போ அழைப்பு முடிவுக்கு வருதுன்னு சொல்லும் பொழுது அது ரொம்ப முக்கியமான டேட். எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஒரு வேலை சபை அந்த டேட்ல மகிமை அடைந்திருக்கும் போது. ஆனால் அங்கே கூட அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறல. இதெல்லாம் நம்ம இந்த இந்த வருடங்கள் குறிச்சு ரீப்ரின்ஸ்ல போய் வாசிச்சு பார்த்தோம்னா பிரதர் ரசல் கிளியரா கொடுக்கறாங்க. இந்த பாயிண்ட் நம்ம பேசல, பிரதர் ரசல் பேசினதான் நம்ம படிச்சுட்டு நம்ம உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்கிறோம். சோ அந்த 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 காலத்தை பரிசுத்தவான்கள் அந்தந்த வருடங்கள் கடக்கும் பொழுது அந்தந்த வருடங்களுடைய முக்கியத்துவத்தை தேவனுடைய திட்டத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பெரிய எதிர்பார்ப்பு வந்துச்சு அவங்களுக்கு. ஆனா எப்படி எளியாங்க எல்லாம் அவர் எதிர்பார்ப்பு நிறைவேறலையோ இவங்களுடைய எதிர்பார்ப்பும் நிறைவேறும். சோ 1881 வந்துச்சு, எதிர்பார்த்தாங்க நடக்கல. சோ இப்போ ஜெரிகோக்கு அப்புறம் தேவன் என்ன சொல்லிட்டாரு இல்லையாட்டா? இல்ல இன்னும் நீங்க போனோம், இன்னும் எங்க போன நீங்க? ஜோர்தான் போ. சோ இப்ப ஜோர்தான் கூட வந்துச்சு. ஜோர்தான் ரொம்ப முக்கியமான ஒரு வருஷம். சோ இப்ப சொன்னா உங்களுக்கு வருஷம் தெரியும். 1881 அப்புறம் என்ன வருஷம் பிரதர் சொன்னீங்க? பிரதர் சொன்னீங்க 1914 வருஷம். இந்த டேட்ல யாரு கூட எதிர்பார்த்தார்? ஸ்ட்ராங்கா பிரதர் ரசல் எதிர்பார்த்தார். பிரதர் ரசல் கிளியரா செகண்ட் வால்யூம்ல சொன்னார், சபை 1914 மகிமை பத்தி புரிதுங்களா? இப்ப அந்த எதிர்பார்ப்பு இருந்தது எப்படி நம்ம நிரூபிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. 1914 பிரதர் ரசல் எதிர்பார்த்தார். இவன் பிரதர் ரசல் எதிர்பார்த்தா அந்த எதிர்பார்ப்பு யாருக்கெல்லாம் இருக்கும்? கண்டிப்பா உலகம் முழுக்க இருந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் உறுதியா எதிர்பார்த்தாங்க. எதிர்பார்த்தாங்க 14 முடிஞ்சிச்சு இந்த அழைப்பு. 14 பொழுது பூமியில மகாபுத்திரன் ஸ்டார்ட், சபை மகிமை அடைஞ்சிருக்கும் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஆனா நமக்கு தெரியும் 1914 கூட அங்க தேவன் ஜோர்டான்ல எடுக்கிற மாதிரி பிளான் இல்ல. பட் இந்த நாலு பிளேஸ் நீங்க கடந்து போங்க சொன்னார், இந்த நாலு டேட் கடந்து போங்க சொன்னார். சோ இப்போ எலியாவும் எலிசாவும் எங்க நிக்கிறாங்க? ஆமா, அப்போ நாம் எந்த வருஷத்துல நிக்கிறோம்? ஜோர்டானுக்கு போகுது. எலியாவும் எலிசாவும் ஜோர்டான்ல நின்னா நாம் எங்க நிக்கிறோம்? அர்த்தம் நம்ம ஜோர்டான்ல இல்ல, நம்ம இங்கதான் இருக்கிறோம். ஆனா டேட்ல அவங்களுக்கு அது இடம், நமக்கு டேட்ஸ். நம்ம எங்க நிக்கிறோம்? 1914. அங்க ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துச்சு. எலியா என்ன பண்ணார் தன்னுடைய? ஆனா நல்லா கவனிங்க சகோதர சகோதரி, ஒரு அருமையான விஷயம் பாருங்க. நாலு இடத்துலயுமே எலியா எலிசாவை பத்தி என்ன சொன்னார்? எங்கேயா இருந்தீங்க, வராதிங்க. ஆனா எலிசா என்ன சொன்னார்? ரொம்ப அருமையான விஷயம். இல்ல இல்ல, கர்த்தர் நாமத்துல ஆணையிட்டு சொல்ற, நான் உங்க கூட தான் வருவேன். அப்படி என்ன, நான் மிரட்டரா இருக்க இடத்துல நீங்க என்ன சொன்னாலும் என்ன பண்ண மாட்டேன், நான் கேட்க மாட்டேன். இவருக்கு அவர் தான் தலைவர். ஆனா அவர் சொல்றாரு அந்த ஒரு விஷயத்துல, நீங்க என்ன சொன்னாலும் நான் வரும், கேட்கமா, நான் உங்க கூட தான் வருவேன். இது எதுக்கு, இது எதுக்கு அடையாளம்? எலிசாவுக்கு எலியா மேல அவ்வளவு பொறாமையா? என்ன அர்த்தம் இது? அவர் விட்டு பிரியருக்கு மனசுல என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் அவர் விட்டு பிரியிருக்க மனசுல என்ன அர்த்தம்? கூடவே இருக்கும் என்ன அர்த்தம்? இல்ல, எடுத்துக்கொள்ள போறது எலியா மாட்டோம், எலிசா இல்ல. அன்பு யாருக்கு? யார் மேல? எலியா, எலியா மேல. எலியா யார் கிடையாலும் சபை, எலிசா யார் கிடையாலும்? சீரியஸான பாயிண்ட். திரள் கூட்டம் சாதாரணமா நினைச்சிட வேண்டாம். திரள் கூட்டத்துக்கு போறதுக்கே பெரிய பிரயாசம் இருக்கும். ரொம்ப சீரியஸ் பாயிண்ட். திரள் கூட்டம் சபை இந்த கடைசி அங்கம் பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுற வரைக்கும் சபை கூட எப்படி இருப்பாங்க? திரள் கூட்டம் பின்னி பிணைஞ்சிருப்பாங்க. ரெண்டு பேருக்கு வித்தியாசம் தெரியாது, தேவனுக்கு தவிர யார் யாருக்கு வித்தியாசம் தெரியாது. நிறைய சமயங்கள் நம்ம என்ன நினைச்சிருவோம், திரள் கூட்டம் ஒரு லெவலுக்கு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணிடுறாங்க, பிரைஸ் மிஸ் பண்ணிடுறாங்க. இல்ல சகோதர சகோதரி, இல்ல, திரள் கூட்டத்தினாலே ரொம்ப விசேஷமான வகுப்பா பாருங்க. அவங்க குவாலிட்டியில எப்படி இருப்பாங்க காமிக்கிறார் பாருங்க, அந்த அன்புல. ஏன்னா நமக்கு நம்ம அந்த பரிசு பெற்றுக் கொள்வதற்கு எதுதான் ரொம்ப முக்கியம்? இந்த சாயல், தேவனுடைய சாயல். சாயல் என்ன வருது? குணலட்சணங்கள். அதுல என்ன வருது பிரதானம்? அன்பு. பாருங்க, இந்த அன்புல யார் ரொம்ப கிளியரா இருக்கிறாங்க, அவங்க மிஸ் பண்றது இல்ல. பர்டிகுலரா சபை மேல அவங்களுக்கு உயிர் மாறி, அவர் போச்சுனாலும் இவர் என்ன இல்ல போறது இல்ல. அப்புறம் தீர்க்க தரிசிகளின் புத்திரர் வந்து கேக்குறாங்க, இன்னைக்கு உங்க எஜமான எடுத்துக்கொள்ளப்பட்டுடுவார் தெரியுமான? இவருக்கு என்ன இது எல்லாரும் தெரியும், சும்மா இருப்போம். அவருக்கு அந்த விஷயம் கூட அவருக்கு பிடிக்கல. சோ இது சபையும் திரள் கூட்டமும் அந்த கடைசி பாயிண்ட் வரைக்கும் எந்த அளவுக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பா இருப்பாங்கிறதுக்கு ஒரு அருமையான அடையாளம். ஒருவேளை இன்னைக்கு நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மேல நமக்கு ஒரு கோபம், மன கஷ்டம் இருந்துச்சுன்னா நம்ம கிளியரா என்ன சொல்லலாம், நம்ம எதுக்கு கூட கிளியர் இருக்கிற? ஆமா, சபை இல்ல, எங்கேயே இல்ல. சீரியஸா திங்க் பண்ணுங்க, ஏன்னா அந்த குவாலிட்டி நமக்கு அங்க வெளிப்படும். இதெல்லாம் ரொம்ப அருமையான சிந்திக்க வேண்டிய பாயிண்ட் சகோதர சகோதரிகள். சோ தேவனுடைய அந்த மாபெரும் ஸ்லாக்கியம் பெற்றுக் கொள்றது அது சாதாரண விஷயம் இல்ல. அதுக்காக நம்ம பயப்படணுங்கிற விஷயம் இல்ல. நம்ம என்னப்பா சொல்றோம்னா, நம்ம இடத்துல தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஸ்டாண்டர்ட் அது ரொம்ப முக்கியம். நம்மளால முடியாது, ஆனா நம்ம அழைச்சிருக்கிற தேவனோட அது முடியும். ஆனா இந்த காரியங்கள் நம்ம உள்வாங்கிருக்கணும் முழுசா. சோ சபை எப்படி இருப்பாங்க, தெருக்கோட்டை எப்படி இருப்பாங்க, அது கூட நமக்கு அருமையான பாடம் தான். சோ அப்ப நாலு இடம் கடந்து வந்திருக்கிறாங்க, ஜோர்டான்ல நிக்கிறாங்க. ஜோர்டான்ல தான் அங்க பாத்துட்டு இருக்கிறாங்க. எலியா என்ன பண்றா? தன்னுடைய சால்வை எடுக்கிறார், அதை முறுக்கிறார், யோர்தான் தண்ணி அடிக்கிறார். யோர்தான் நதி என்ன அது, இதுக்கு என்ன அர்த்தம்? எலியா பண்றா, எலியா பண்றான்னு இது யார் பண்ணுவாங்க? எப்ப பண்ணுவாங்க? எலியா எப்ப பண்றாரு? ஜோர்டான்ல பண்றாரு. அப்ப சபை எப்ப பண்ணுவாங்க? ஜோர்டான் எது கிடையாது? இது ஒரு சம்பவம், இது ஒரு சம்பவம். சபை வரிசை நடக்கும், அது எப்ப நடக்கும்? 1914 அப்புறம் நடக்கும். என்ன அர்த்தம் தெரியல. ரசல் மறிக்கும் போது மூணு விஷயங்கள் தெரியல சொன்னார். அந்த மூணு விஷயங்கள் ஒண்ணு இந்த ஒரு விஷயம், அவர் மறிக்கும் தருவாயில கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் கூட இருந்த மென்டா சர்ஜன் பிரதர் பிரதர் ரசல் கிட்ட சில முக்கியமான மூணு கேள்வி கேட்டார். அந்த மூணு கேள்வியில என்னன்னா, ஒரு கேள்வி, ஏழாவது வால்யம் யார் எழுதுவான்? பிரதர் ரசல் சொன்னார், யாராவது எழுதுவாங்க, அவ்வளவுதான். அப்புறம் அந்த பென்னி அந்த ஒரு ஊமை இருக்கு இல்லைங்களா, அந்த ஊமையை நாம இன்னும் எடுக்கல, அதுதான் கடைசி ஊமையா எடுப்போம். என்ன ஊமைனா மத்தையோ வரும் அந்த 11 மணி வேளையில, புரியுதுங்களா, ஒரு திராட்சை தோட்டத்துக்கு 3 மணி வேளையில அனுப்புறார், 9 மணி வேளையில, 11 மணி வேளையில அனுப்புறார். அப்போ எல்லாருக்கும் எவ்வளவு பணம் கொடுக்கிறார், கூலி, காலையில வந்தவங்களுக்கும் சரி சாயங்காலத்துல வந்தவங்களுக்கும் சரி எவ்வளவு பணம் தான் கூலி, படிச்சுட்டே இல்லைங்களா, ஒரே ஒரு பணம். அந்த ஒரு பணம் என்ன தெரியல, ஏன்னா ரொம்ப ஆராய்ச்சி பண்ணார் அந்த விஷயம். அவருடைய வாசகத்துல பார்க்கும் பொழுது நம்ம இன்டர்பிரேட் பண்ண வியாக்கியானம் பண்ண ரொம்ப கஷ்டமான உண்மை அதுதான், ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது நம்ம கடைசியா பார்க்க போறோம், ரொம்ப முக்கியமான உண்மை. அந்த உண்மை குறிச்சு இன்னைக்கும் கூட நம்ம உலகம் முழுக்க இருக்க பிரதர்ஸ் மத்தியில் ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்குது. சோ அப்போ அந்த ஒரு பணம் என்ன கேட்கும்போது எனக்கு இன்னும் தெரியல, அதுதான் சொல்லிட்டேன். சோ அப்போ மூணாவது விஷயம் என்னன்னா, யோர்தானை கடக்கிறது எதுக்கு, எதை குறிக்கும், அது கூட பிரதர்ஸ் சொன்னார் எனக்கு தெரியல. சோ பாருங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் இது. ரொம்ப எந்த அளவுக்கு முக்கியமான விஷயம்னா, அவர் மறிக்கும் தருவாயில பிரதர் அவர்கிட்ட கேட்ட கேள்வி, ஆனா மூணுக்கே பிரதர் இந்த விஷயம் தான் சொன்னார். ரொம்ப முக்கியமான விஷயம், 1914 பின்னாடி சபை நடப்பிக்கிற ஒரு காரியம், அது கருத்து ஒன்று இருக்குது, பட் அதை நான் இன்னைக்கு உங்கள் மதியில பிரசன்ட் பண்ணல, அது ஃபியூச்சர் கிளாஸ் நம்ம இருப்போம், அது ஒரு ஆராய்ச்சி தான், அதுவும் நம்ம செய்யணும். ஆனா சில பல கருத்துக்கள் நம்ம பிரதர்ஸ் மதியில் இருக்கு. சோ யோர்தான், டிவைடிங் ஆஃப் ஜோர்தான் எது கிடையாது, பிரிக்கப்படுறது எது கிடையாது பார்க்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம என்னதான் சொல்றோம், என்னவா இருக்கலாம், சகோதர சகோதரிகளே பாருங்க, எளிய யார் கிடையாலும் சபை கிடையாது. எளிய என்ன பண்றார், தன்னுடைய சால்வை எடுக்கிறார், சால்வை எது கிடையாலும், தீர்க்க தரிசிகள் எப்பயும் ஒரு சால்வை வச்சிருப்பாங்க, இந்த சால்வை எது கிடையாலும், அவங்களுடைய அதிகாரத்துக்கு அடையாளம், அத்தாரிட்டி. சோ சபை கிட்ட ஒரு அத்தாரிட்டி இருக்கு, ஒரு அதிகாரம் இருக்கு, புரியுதுங்களா. இப்ப எதை என்னதான் பண்றாரு, அந்த அந்த சால்வை எடுத்து முறுக்கிறார், முறுக்கிட்ட என்ன பண்றார், தண்ணீர் அடிக்கிறார். பாருங்க, இந்த அடையாளங்களுக்கு அர்த்தம் போடலாம், போட்டா ஓரளவுக்கு மீனிங் புரியலாம். இப்ப எலியா சபை சால்வை அதிகாரம், தண்ணி வந்து எது கிடையாலும், தண்ணீர்கள், தண்ணி இல்ல தண்ணீர்கள், மக்கள், ஜனங்கள், உலகம். சோ இப்ப இந்த இந்த அந்த தண்ணீர் அடிக்கும் பொழுது என்ன ஆகுது, இரண்டு பக்கமா பிரியுதுன்னா எப்படித்தான் பிரிஞ்சிருக்கணும், வசனத்துல இல்ல பட் எப்படித்தான் பிரிஞ்சிருக்கணும், வலப்பக்கம் இடப்பக்கம். சோ அப்ப வலது இடது கூட பைபிள் எது கிடையாலும், நம்ம பேசிக் சப்ஜெக்ட்லயே பாக்குறோம் இல்லைங்களா, ஈசாக்கின் திருமணத்துல எல்லாம் சாராளுக்கு உத்தரவுன்னா சொல்லுங்க, நான் வலப்பக்கமோ இடப்பக்கமோ போறேன். அப்பெல்லாம் என்ன பாயிண்ட் சொல்றோம், வலது பக்கம்னா ஃபேவர், இடது பக்கம்னா டிஸ்ஃபேவர். அதாவது வலது பக்கம்னா எப்படி ஓகே, இடது பக்கம்னா ஓகே இல்ல. அப்போ ஏதோ ஒரு ஒரு வகையில இந்த உலகத்தின் ஜனங்கள் ரெண்டு பிரிவா பிரிய பிரிய போறாங்க. என்ன ரெண்டு ரெண்டு பிரிவா பிரிவாங்க, ஒரு பகுதி ஏற்றுக்கொள்ளும், ஒரு பகுதி ஏற்றுக்கொள்ள. எதை, எலியா செய்யறத, எலியா யாரு, சபை. சபை என்ன செய்வாங்கன்னா, செய்வாங்க ஒரு விஷயம், ஒரு விஷயம் செய்வாங்க, அது என்ன, எப்படி செய்வாங்கன்னா, தங்களிடத்தில் இருக்கிற அதிகாரத்தை வைச்சு. சபை கிட்ட என்ன தான் அதிகாரம் இருக்கு, இப்போ என்ன அதிகாரம் தான் இப்ப சபை கிட்ட இருக்கு, நம்ம கிட்ட எல்லாம் ஒரு அதிகாரம் இருக்கு, உலகத்துல ஒருத்தர் அதுல நம்மள மிஞ்ச முடியாது, ஆனா அதை விட்டா நமக்கு வேற ஒண்ணுமே இல்ல. என்னதான் அது, சத்தியம் தான், சத்தியம், ட்ரூத். இன்னைக்கு நம்ம கிட்ட இதுதான், எங்க வேணா போயிருக்கலாம், போக்கு நேரம் நின்று பேசலாம், தாராளமா ஒன்னும் பண்ண முடியாது, ஆனா இதை விட்டா கூட நம்ம கிட்ட வேற ஒண்ணுமே இல்ல. சோ இந்த ட்ரூத் வச்சு 1914 பின்பு சபை ஒரு மாபெரும் சம்பவம் பண்ணுவாங்க. பாருங்க, அந்த சாலையை முறுக்கிறது எது கிடையாலுமா இருக்கு, நான் முறுக்கினா என்ன ஆகும், துண்டு இவ்வளவு பெருசா இருக்கலாம், அகலம் நீளத்துல, ஆனா முறுக்கும் போது என்ன ஆகும், சுருங்கு 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 சுருங்க சுருங்க எப்படி ஆகும், பாருங்க. அப்படின்னா என்னன்னா, ஒரு ட்ரூத் ரொம்ப கல்லு மாறி பண்றான், கான்சன்ட்ரேட் ஆகுது அந்த ட்ரூத், அந்த ட்ரூத் வச்சுட்டு பயன்படுத்தும் பொழுது ஜனங்களே ரெண்டாவறாங்க. சோ இது என்ன குறிக்கும், என்ன சம்பவம், 1914 அப்புறம் அப்படி என்ன நடந்துச்சு நமக்கு இன்னும் தெரியல, சில கருத்துக்கள் இருக்கு, வேற வரக்கூடிய நாட்கள் நம்ம பகிர்ந்து கொள்வோம், இன்னைக்கு நம்ம உறுதிப்படுத்தா நம்ம அதை பகிர்ந்து கொள்ளக்கூடாது சகோதர சகோதரிகள். சோ அப்போ இது ஒரு நடக்குது இந்த சம்பவம். சோ இது நடந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க இவங்க ரெண்டு பேரும், அவங்க உறந்த தரை வழியாக நடந்து போறாங்க. ஆனா இது என்னன்னா, இந்த யோர்தான் பிரிக்கப்படுறது நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம், நடந்து முடிஞ்சிடுச்சு. நமக்கு தான் என்ன தெரியல, இன்னும் என்னன்னு அது தெரியல. ஆனா நம்ம இப்ப எங்க இருக்கிறோம், யோர்தான்ல இல்ல, யோர்தான அடிச்சு கடந்து வந்தாச்சு. பாருங்க இப்போ யோர்தானுக்கு அப்புறம் கர்த்தர் எல்லையாவது இங்க போன்னு சொன்னார் எங்கேயாவது. இப்ப 1914 நமக்கு ஸ்ட்ராங்கா தெரிஞ்ச ஒரு வருஷம், எதிர்பார்த்த ஒரு வருஷம். ஆனா அதுக்கப்புறம் தேவன் நமக்கு கிளியரா தீர்க்க தரிசனத்துல எதுவுமே அங்க நமக்கு கொடுக்கல. ஆனா இந்த நான்கு டேட்ஸும் தீர்க்க தரிசனத்துல கிளியர், ரொம்ப கிறிஸ்டல் கிளியர். 1874 பார்த்தோம் எவ்வளவு தீர்க்க தரிசனம் இருக்கு, 78 81 14 எவ்வளவு தீர்க்க தரிசனம் இருக்குது நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு தீர்க்க தரிசனத்தின் மூலம் தெளிவா தேவன் ஒரு டேட் நமக்கு அங்க பிக்ஸ் பண்ணல. ஆனா பாருங்க இப்ப யோர்தான் வந்தாங்க, எதிர்பார்த்தாங்க, அங்கேயும் எடுத்துக்கொள்ளப்படல. இப்போ யோர்தானுக்கு அப்புறம் அவங்க கண்டுட்டு போயிட்டு இருக்கும் பொழுது எப்படி போயிட்டு இருந்திருப்பாங்க, அவங்க மைண்ட்ல அந்த எதிர்பார்ப்பு இருந்திருக்குமா, இருந்திருக்குமா இருந்திருக்காதா, கரெக்டா சொல்லுங்க. ஏன்னா எவ்வளவு நாள் கில்கால இருந்து டிராவல் பண்ணாங்க தெரியாது, யோர்தான் வரைக்கும். ஆனா நாலு இடத்துல நின்னாங்க, நாலு இடத்துல என்னதான் எதிர்பார்த்தாங்க, எடுத்துக்கொள்ளப்பட்டுடுமோ அப்படித்தான் எதிர்பார்க்க. நாலு இடத்துல நடக்கல, நடக்காம போகும்போது இன்னும் என்ன ஆகும், ஆர்வம் என்னடா முன்னவாது சொல்லிட்டு இருந்தாரு, இப்ப என்ன பண்றது கூட இல்ல, தேவன் சொல்றது கூட இல்ல. ஆனா கண்டிப்பா அவங்களுக்கு என்ன இருந்திருக்கும், எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்புல என்ன பண்ணிட்டு போயிருப்பாங்க, நடந்து போயிருப்பாங்க. இது எதுக்கு அடையாளம், 1914 அப்புறம் சபை எதிர்பார்க்கவே இல்லையா, இன்ன வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறோம், அந்த ஒரு நம்முடைய ரட்சிப்பு சமீபமாக இருந்த நாள் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறோம். பட் தேவன் தெரியல, பிக்ஸ் பண்ணல, எதை பிக்ஸ் பண்ணல. ஆனா கண்டிப்பா எலியா தெரிஞ்சிட்டா, ஒரு பாயிண்ட்ல தெரிஞ்சிட்டா தேவன் என்னையா எடுத்துக்கொள்ள போவார். அது எப்படி நம்ம சொல்றோம், ஆனா இங்க நம்ம பார்க்கலாம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்து கொள்ளும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றார். அதுக்கு எலியா எலிசா என்ன சொல்றார், உங்களிடத்துல ஆவி எனக்கு இரட்டிப்பாக தரணும். அப்போ எலிசா யார் கிடையாலும், திரள் கூட்டம். திரள் கூட்டம் சபைக்கு என்ன கேக்குறாங்க, எங்களுக்கு ரெண்டு மடங்கு ஆவி கண்டிப்பா திருக்கூடத்துக்கு அந்த ஆவி கொடுப்பார் தேவன். இப்போ சபை கிட்ட எந்த அளவுக்கு ஆவி இருக்குதோ அதை விட ஒரு மடங்கு அதிகமாக யாருக்கு கொடுக்க போறார் தேவன், திருக்கூடத்துக்கு தருவார். அதுதான் இங்க சொல்லிருக்கிறார். ஆனா அதுக்கு கண்டிஷன் என்ன சொல்றார் எலியா, ஓ ரொம்ப கடினமான விஷயம் கேட்டுட்டீங்க எலிசா, பரவாயில்ல உங்களுக்கு கிடைக்கும், ஆனா ஒரு விஷயம் நீங்க என்ன பண்ணணும், நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீங்க என்னையா திருக்கூடத்துக்கு தேவன் எப்பத்தான் இரட்டிப்பான ஆவி கொடுக்கிறாருன்னா, மகா உபத்திரவத்துல தான் கொடுக்கிறோம். ஆனா அந்த ஆவி அவங்க எப்படிதான் பெற்றுக் கொள்ளுவாங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அவங்க யார் எடுத்துக்கொள்ளப்படத பாத்துருப்பாங்க. திரள் கூட்டத்தின் யாரும் கொஞ்சம் லெட்டார்ஜிக், அதாவது கொஞ்சம் உலகமும் இருக்கணும், அப்புறம் கொஞ்சம் ட்ரூத், 90% ட்ரூத், 10% என்ன இருக்கணும், கொஞ்சம் உலகம். இதுதான் 10 கூட சொல்லக்கூடாது, ஆனா கொஞ்சம் உலகம் அவங்களுக்குள்ள அங்க இருக்கு. அதனாலதான் தவற விடுறாங்க அவங்க. அந்த சபை மகிமை அடைகிற சமயத்துல அவங்க இந்த முழு உணர்வுக்குள்ள இருக்கிறது இல்ல. ஆனா சபை மகிமை அடையும் பொழுது நடக்கும் சில சம்பவங்கள், சகோதர சகோதரிகளே, அந்த சம்பவங்கள் உலகத்துல யார் மாத்திரம் தான் புரிஞ்சுக்கொள்வாங்க, அப்போதைக்கு திரள் கூடத்தினர் மாத்திரம் தான் புரிஞ்சுக்கொள்வாங்க. இதுதான் சபை மகிமை, இவங்க தான் சபை, இவங்க கொடுத்தது தான் உலகத்துக்கே கொடுத்த கடைசி சாட்சி. நாம மிஸ் பண்ணிட்டோம், நாம திரள் கூட்டோம். ஆனா சபை அவங்களுக்கு முன்பாக அந்த உண்மை காண்பிக்கிறது அவங்க பார்க்கும் பொழுதுதான், இது நாள் வரைக்கும் இல்லாத ஆவி திரள் கூட்டத்துக்கு பத்தி தெரியும். ஆனா ரொம்ப லேட் சபை மகிமை அடைஞ்சாச்சு. சபை பார்த்து தான் திரள் கூட்டம் புரிஞ்சுக்குவாங்க, சகலத்தையும் புரிஞ்சுக்குவாங்க. எதை முதற்கொண்டு, தாங்கள் வந்து கைவிடப்பட்டுட்டோம், கைவிடப்படல இழந்துட்டோம்னு அவங்க உணர்வாங்க. அப்பதான் அவங்களுக்கு அந்த ஆவி முழுக்க கிரியை செஞ்சு, ஆனா ஆவி கிடைக்கும், அந்த ஆவி எதுக்குதான் உதவியாகும்னா, மகா உபத்திரத்துல அவங்க தங்கள் கரைகளை சுத்தம் செய்து கொள்வதற்கு தான் உதவுமே ஒழியோ, பரிசுத்தவான்களாகிற வாய்ப்பு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடித்தான் அங்க முடிஞ்சிருக்கும். சோ இது அது அங்க அடையாளமா இருக்கு. சோ ஆனா கிடைக்கும், அவங்களுக்கு ரெண்டு மடங்கு கிடைக்கும். சோ அது தாங்க சொல்ற. சோ இப்படி அவங்க சொல்லிட்டு 11 வசனம் தான் முக்கியமான வசனம், நமக்கு சில க்ளூஸ் கொடுக்குறாங்க. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் பாருங்க யார் யார் பேசிட்டு போறாங்க, எலியாவும் என்ன பேசினாங்க தெரியல. ஆனா என்ன பேசிருக்கணும், என்ன பேசிருக்கணும், கரெக்ட் எதை பத்தி தான் பேசிட்டு போயிருக்கணும். ஏன்னா அவங்க இந்த கோலத்தை தான் ஆரம்பிச்சுட்டாங்க பிரயாணத்தை. இப்ப எங்க போறதுன்னு தான் தெரியலையோ ஒளிய, ஆனா கண்டிப்பா என்னதான் எதிர்பார்த்து இருக்கிறாங்க, எப்போ எடுத்துக்கொள்வார், எப்போ எடுத்துக்கொள்வார், இதே பத்தி தான் பேசிட்டு போவாங்க. இன்னைக்கு நம்முடைய நிலைமை இதுதான். இன்னைக்கு எலியாவும் இருக்கிறாங்க பூமியில, எலிசாவும் இருக்கிறாங்க பூமியில. 74 போச்சு, 78 போச்சு, 81 போச்சு, 1914 போயிடுச்சு, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரெண்டு வகுப்பார் என்னதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க, பேசிட்டு அப்படியே ஓட்டத்துல நிக்கிறாங்க. என்ன பேசிட்டு இருக்கிறாங்க? இப்ப நமக்கு ஹாட் டாபிக் என்னதான், பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் முழுக்க சபை எப்போ ஃபுல் டிஸ்கஷன் போறோம், நிறைய தீர்க்க தரிசனங்கள் பாக்குறோம், நிறைய ஆவிக்குரிய விஷயங்கள் யோசிச்சு பார்க்கிறோம், தியானிக்கிறோம், எதிர்பார்ப்பு இருக்கு, உலகத்தின் காரியங்கள் எதிர்பார்க்கிறோம், இஸ்ரேல் பத்தி நாம பாக்குறோம், இது அது கடையாளமா, இது இது கடையாளமா. சோ இதெல்லாம் இப்படி இருந்துச்சுன்னா சபை எப்போ மகிமை அடைவாங்க, இன்னும் 10 வருஷமா, இன்னும் 5 வருஷமா, நம்ம பார்த்து ரொம்ப எதிர்பார்ப்புல இருக்கும். சோ டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு இப்போ, யாருக்கு யாருக்கும், எலியாவுக்கும் எலிசாவுக்கும் பயங்கரமான டிஸ்கஷன். ஆனா டிஸ்கஷன் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க, தங்கள் ஓட்டத்தை நிறைவு செஞ்சுட்டே போறாங்க. தெரியல எங்க எக்ஸாக்டா போகணும் தேவன் சொல்லல, ஆனா ஒரு பாயிண்ட்ல எலியாவை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பான். இந்தா இப்ப நான் எடுத்துக்கொள்ளப்பட்டிருவேன். எப்ப தெரியுங்களா, அவர் எப்ப அக்னி ரதத்தை பார்த்தாரோ அப்ப டிசைட் பண்ணிருப்பார், இதோ என்னைய கர்த்தர் எடுத்துக்கொள்ள போறார். ஒரு இடம் சொல்லல தேவன், ஆனா என்ன சொல்லிட்டா, என்ன காண்பிச்சுட்டாரு, ஒரு அடையாளம் காண்பிச்சு எக்ஸாக்டா புரிஞ்சிருப்பாரு. அது நமக்கும் வரும். அது என்ன, அந்த அக்னி ரதம், அதுல என்ன நல்லா இருக்குது, இதோ அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. சோ நான் இங்க ரொம்ப சிம்பிளா அதை சொல்லி முடிக்கிறோம் சகோதர சகோதரிகளே. இது பிரதர் ரசல் கொடுக்கும் பொழுது எதுனா அக்னி ரதம் அக்னி குதிரை சொல்லும் பொழுது, இது ஒரு சபை அனுபவிக்க போகிற ஒரு வினோதமான அனுபவம், ட்ரையிங் எக்ஸ்பீரியன்சஸ், அதாவது சபையை சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கும். இனிமேல் தான் இதுன்னு நடக்கல. இப்ப எது வரைக்கும் வந்துட்டோம், நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு நடந்துட்டு போயிட்டு இருக்கிறோம், ஆனா இன்னும் இந்த பூமியில இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற எலியா வகுப்பார் எதை இன்னும் பாக்கல, அக்னி ரதத்தை இன்னும் பாக்க, அக்னி ரதம் இன்னும் வரல, இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடும், கொஞ்ச வருஷத்துல வந்துடும் அக்னி ரதம், கொஞ்ச வருஷத்துல வந்துடும், அது சிங்கிள் டிஜிட் நம்பரா கூட இருக்கலாம். சோ அவ்வளவு சீக்கிரத்துல நாம அங்க வந்திருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ அந்த 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 சம்பவம் சபையினுடைய விசுவாசத்தை, வைராக்கியத்தை தேவன் மேல, கர்த்தர் இயேசு மேல, அவங்களுக்கு கொடுத்த சத்தியத்தின் மேல, சத்தியத்தின் மூலம் பெற்றுக்கொண்ட அருமையான சகோதர சகோதரிகள் மேல அவங்க வைத்திருக்கிற அன்பை பரிசோதிச்சு பாருங்க. ஆனா அந்த சம்பவம் எதனால்தான் வரும்னு அது கூட சத்தியம் தான். ஏன்னா ரதத்துக்கு முன்னாடி என்னதான் போகுது, அக்னி ரதம் அக்னி குதிரை. சோ குதிரை எது கிடையாது, பைபிள் உபதேசம், டாக்டர்ஸ். சோ சில சத்தியங்கள் மூலம் சில அனுபவங்கள் வரலாம். அதுதான் நம்ம எதிர்பார்க்கறோம், அதுதான் அங்க நம்ம கொடுக்கிறார். சோ அந்த அனுபவங்கள் வந்துச்சுன்னா என்ன ஆகும் பார்க்கிறோம். எலியா எலிசா, அது வரைக்கும் சேர்ந்திருந்த எலியா எலிசா என்ன ஆகுறாங்க, எஸ் அந்த ரெண்டு பேருக்கு இடையில தான் அந்த ரதமே அங்க போகுது. இப்படி போகுது, இதை பாக்குறாரு எலிசா, பார்த்துட்டு அந்த சைடு பார்க்கும் போகுது, அங்க திடீர்னு என்ன இருக்குது, ஒரு சுழல் காற்று வந்து யார் இழுத்துட்டு போகுது, எலியா. அந்த சுழல் காற்று எது கிடையாது, கரெக்டா சொல்லுங்க, கரெக்ட் தான், நீங்க 90% அப்படித்தான் சொல்ல முடியும். பாருங்க இப்போ சுழல் காத்துக்கு மத்தியில தான் யார் எடுத்துக்கொள்ளப்பட்டு போனா, இப்ப சுழல் காற்று கரெக்ட் உபத்திரவம், ஆனா அது மகா உபத்திரவமா இருந்தா என்ன அர்த்தம் வரும், அப்ப மகா உபத்திரத்துல யார் மாட்டிக்கிறாங்க, மாட்டிக்கு வாரா, இல்ல இல்ல எலியா மாட்டிக்கு வாரா, சபைக்கு எதுல பங்கே இல்ல. அப்ப இது என்னத்துக்கு தான் அடையாளம், உபத்திரவம் தான், முன்பு தான் வரும், ஆனா யாருக்கான உபத்திரவம், வித்தியாசமா இருக்கு இல்லைங்க, கரெக்ட். சபைக்கு வரும் மகா உபத்திரம் உலகத்துக்குன்னா சபை கொஞ்சம் முன்னால அவங்களுக்கே உரிய கடைசி பரீட்சையில அவங்க பாஸ் ஆகும். அந்த கடைசி பரீட்சை தான் அந்த சுழல் காற்று, சபைக்கான ட்ரபிள்ஸ் டைம், அவங்களுக்கான ஒரு சோதனை காலம். அதுல அந்த சோதனைகள் மத்தியில் அவங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்துக்கொள்ள அங்க படுவாங்க. அப்போ இது அந்த சோதனைகள் மத்தியில சபை மகிமை அடையிறது அங்க நம்ம பாக்குறோம். ஆனா என்ன விஷயம்னா இங்க பாருங்க சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம எக்ஸாக்டா தேவனுடைய டைம் பீரியட்ல பாக்கும்போது நம்ம எங்க இருக்கோம்னா 1914 பின்னால். ரொம்ப அதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷமே ஆயிடுக்கு. அதாவது பேசிட்டே போயிட்டு இருக்கிறோம். அதாவது யோர்தான் கடந்தா, யோர்தான் பிரிக்கப்பட்டு கடந்தாச்சு, நடந்து கூட ரொம்ப தூரம் வந்தாச்சு. அக்னி ரதம் பக்கத்துல இன்னும் வரல, அது வருவதற்கு கொஞ்சம் அருகாமையில நாம பேசிட்டு சென்றுட்டு இருக்கிறோம். தெரியல தேவன் எப்ப இந்த அக்னி ரதம் அங்க அனுமதிக்கிறார். ஆனா இந்த ஒரு பகுதி இந்த 1874 அப்புறம் சபை இந்த பூமியில என்ன எதிர்பார்ப்போடு இருப்பாங்க, என்ன மாதிரி அனுபவங்கள் தேவன் அவருக்கு தருவார், சபை கூட திரள் கூடத்தினர் கூட அங்க எப்படி இருப்பாங்க. அது மாத்திரமில்ல, அந்த யோர்தான் பிரிக்கப்படுறது, அக்னி ரதம், குதிரை சுழல் காற்றுக்கு மத்தியில் எடுக்கப்படுறதெல்லாம் இன்னுமே நம்ம தனித்தனியா ஆராய்ந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள். ரொம்ப டெப்ஃபுல், ரொம்ப ஆழமா பார்க்கறதுக்கு நம்ம இன்னும் பிரயாசப்படணும். தேவன் வரக்கூடிய நாட்கள்ல அந்த வெளிச்சம் நமக்கு அங்க தருவார் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ அதற்கு பின் இருக்கிற விஷயங்கள் நம்ம இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் கூட அது சம்பந்தப்பட்ட விஷயமாகவே இருக்கு. ஆனா இந்த விஷயங்கள் இப்ப உங்க மத்தியில் எடுத்ததனுடைய நோக்கம் கண்டிப்பா உங்களுக்கு சில முக்கியமான டேட்ஸ் மீண்டும் உங்க நினைவுல அங்க நினைவுபடுத்தும். சோ அந்த காலம் எடுத்த முயற்சியில எல்லாரும் ஃபெயில் மார்க் தான் வாங்கிக்கிறீங்க. ஆனா பரவாயில்ல, அது கொஞ்ச நாள் ஆகணும் நம்ம டேட்ஸரா மைண்ட்ல நிக்கிறது. ஆனா சகோதர சகோதரிகளே, பிரதர் சொன்னார் தேவனுடைய பொக்கிஷத்திலிருந்து நமக்கு தேவன் எடுத்து தராருக்கும் பொழுது அது பொக்கிஷன் வினோதான விடனாடா தயவு செஞ்சு அப்படியே நம்ம அதை பெற்றுக்கொண்டு உள்ள காக்கிறக்க முயற்சி செய்யலாம். ரொம்ப முக்கியம், அதை நம்ம செய்யணும். இன்னைக்கு பூமியில நமக்கு ஒரு சாதாரண ஒரு பேர் சொல்லணும்னா என்ன பேர் சொல்லணும் தெரியுங்களா? நம்ம வந்து ட்ரூத் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா ஒரு பிரதர்ஷா ஒரு சப்ஜெக்ட்ல நம்ம எப்படி இருக்கோம் தெரியுங்களா? பூமியில இப்ப உலகத்துல ஒரு ஒரு ஃபீல்ட்லயும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்களா இல்லைங்களா? இருக்கிறாங்களா இல்லையா? அப்போ அதாவது அது மருத்துவ ஃபீல்டா, மருத்துவ ஃபீல்ட்னா கூட ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, அதுல கூட நிறைய ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க சரிங்களா. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்னா ஒரு நாடு ஸ்பெஷலிஸ்டா இருக்கும், ஒரு ஜனங்கள் ஸ்பெஷலிஸ்டா இருக்கும். ஸ்பெஷலிஸ்ட்னா புரியுது இல்லையா வார்த்தை இல்லைங்களா? சோ அப்போ அது மாதிரி நாம இந்த உலகத்துல யார் தெரியுங்களா? ட்ரூத் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு என்ன தெரியுங்களா? இந்த உலகத்துல உண்மையான சத்தியம் வேணும்னா எல்லாருமே யாருக்கு எடுத்தா வரணும், நம்மளுக்கு வரணும். அப்ப நம்ம அப்படிப்பட்ட ஸ்பெஷலிஸ்டா இருக்கணும், அப்படி இருக்கணும். எல்லாம் மைண்ட்ல புரிச்சு வச்சுக்கணும், முடியும் செய்வார் நமக்கு. ஆனா அந்த மைண்ட் வேணும். வி ஆர் ட்ரூத் ஸ்பெஷலிஸ்ட் மன்னர வேண்டாம். வசனங்கள், திட்டங்கள் ஞாபகப்படுத்துறது இல்ல, வியாக்கியானம் செய்யறது இல்ல. ஆனா தேவன் நம்ம ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா மெருகேற்றி வருகிறார். கண்டிப்பா அதற்கு இசைந்து கொடுத்து நின்று தேவன் சித்தம் செய்ய தேவன் சாமி நம் யாவரையும் வழிநடத்தி போறாரு. தேவன் சாமி ஆசீர்வதிப்பாராங்க.
தேவனுடைய மாளிகைகளையும் கூட தேவனுடைய கிருபையினால தேவனுடைய சத்தியங்களை ஆழமா